إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹுவின் பேருதவியின் காரணமாக இந்த வருடமும் இந்த ரமலானுடைய பருவ காலத்திலே பல்வேறுபட்ட நன்மையான விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் முகமாக இஃப்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து அல்லாஹுவின் உபதேசங்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியின் மூலம் முக்கியமான பிரயோஜனமான இரண்டு தலைப்புகளில் நாம் சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இப்பொழுது முதல் 7:45 மணி வரை நோன்பின் மூலம் தக்குவாவை அடைவோம், தக்குவாவின் மூலம் சுவனத்தை அடைவோம் என்ற தலைப்பினை நாம் கேட்கவிருக்கிறோம். இன்று இந்த இடத்திலே இப்படியான ஒரு தலைப்பு போடப்பட்டிருப்பதன் காரணத்தை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். அதை இன்னும் அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எம்மில் இருக்கக்கூடிய சாதாரண கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் முதல் வயது முதிர்ந்த முதியவர்கள் வரை தெரிந்திருக்கின்ற ஒரு அல்குர்ஆனிய வசனம், ரமலானுடைய மாதம் வருகிற பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப நினைவு செய்யப்படக்கூடிய ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதாவது, விசுவாசம் கொண்டோரே, உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் கடமையாக ஆக்கப்பட்டது. இதன் மூலம் நீங்கள் பயபக்தியுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற அல்குர்ஆனிய வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் மனனமிட்டு வைத்திருக்கிறோம். இந்த அல்குர்ஆனிய வசனத்திலே நாம் விளங்கிக் கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவது விடயம். அதேபோன்று இரண்டாவது விடயம், இந்த கடமையானது எமக்கு மட்டுமல்ல, எமக்கு முன் வாழ்ந்து சென்ற மனிதர்கள் மீதும் இந்த கடமை, நோன்பு எனும் கடமை இருந்தது. அதே போன்று இந்த அல்குர்ஆனிய வசனம் எமக்கு சொல்லித்தரக்கூடிய மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்படுவதன் காரணம், இதன் மூலம் நாம் தக்குவாவை அடைந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் நாம் தக்குவாவை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் அச்சத்தை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இங்கு கேள்வி என்னவென்று சொன்னால், வருடா வருடம் நோன்பு வருகிறது, நாமும் நோற்று முடிக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே வரக்கூடிய நோன்புகள் எமக்கு இரையச்சத்தை ஏற்படுத்துகிறதா? ஏற்கனவே சற்று அல்லாஹ்வை பற்றி அச்சம் குறைவாக இருந்து இந்த நோன்பை நாம் பிடித்தவுடன் அந்த இரையச்சம் அதிகரித்து விடுகிறதா? அல்லது ஒருவருக்கு இரையச்சமே இல்லாதிருந்து இந்த நோன்பு வந்தவுடன் தானாக இரையச்சம் ஏற்படுகிறதா என்ற கேள்விகளை நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருப்பது அதற்குதான், நீங்கள் பயபக்தியுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த கேள்வியை அல்லாஹ்வுடைய வசனங்களை உண்மையாக நம்பக்கூடிய, அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து அதற்குரிய பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகிறது. இன்றைய இந்த தலைப்பின் மூலம், இந்த நோன்பின் மூலம் எவ்வாறு ஒரு மனிதன் தக்குவாவை அடைய முடியும், எவ்வாறு இறையச்சத்தை அடைய முடியும் என்ற விடயத்தை முடியுமான அளவு விவரிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த நோன்பின் மூலம் நாம் தக்குவாவை அடைய முடியும் என்ற அம்சத்தை நாம் பார்ப்பதற்கு முன், இந்த தக்குவா என்றால் முதலில் என்ன, இந்த தக்குவா எதற்கு தேவைப்படுகிறது என்ற விடயத்தை நாம் சற்று விளங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தக்குவா என்றால் என்னவென்று தெரியாது, தக்குவா எதற்கு என்று தெரியாத பொழுது இந்த நோன்பு தக்குவாவை கொடுக்கிறது என்றால் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. எனவே முதல் அம்சமாக நோன்பு தக்குவாவை கொடுக்கிறது என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா கூறுகிறான். இருந்தாலும் இந்த தக்குவா எதற்காக என்ற விடயத்தை நாம் முதலிலே பார்த்துக் கொள்வோம். இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கூறக்கூடிய அல்குர்ஆனிய வசனம் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 2 வசனம் 133, வஸாரிஊ இலா மக்ஸிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா ஸமாவாத்து வல் அர்லு உஇத்தத் லில் முத்தகீன். அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அந்த அல்லாஹ்விடம் இருந்துள்ள மன்னிப்பை நோக்கியும், வானம் பூமியளவு விசாலம் கொண்ட சுவனத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். எப்படி? இரண்டு விடயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒன்று, அந்த அல்லாஹினுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்கிற பொழுது அவன் நரகவாதியாக ஆகுகிறான், சுவனம் அவனுக்கு கேள்விக்குறியாக மாறுகிறது. எனவே முதலில் அல்லாஹினுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள், அதற்குரிய பாரிய முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். அதே போன்று அது மட்டுமல்ல, சுவனத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அதற்காக முழு முயற்சி எடுங்கள், அதனுடைய விசாலம் வானம் பூமி அளவாகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய ஒரு வசனம். நாம் எல்லாம் அவதானிக்க வேண்டிய, கூர்ந்து கவனிக்க வேண்டிய, எமது மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், இந்த சுவனமானது நாம் ஏதோ ரெண்டு அமல்களை செய்துவிட்டோம் என்பதற்காக, அல்லது ரெண்டு தியாகங்களை செய்துவிட்டோம் என்பதற்காக எமக்கு கிடைத்து விடுமா? அந்த சுவனமானது நினைத்தவர்களெல்லாம் நுழைவதற்காக தயாரிக்கப்படவில்லை. அது எதற்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், யாருக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், யாரெல்லாம் இரையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நோன்பின் மூலம் தக்வாவை அடைவோம், அது எப்படி என்பதை நாம் அடுத்தது பார்க்கலாம். முதலிலே இந்த தக்வா எதற்காக என்ற கேள்விக்குரிய பதிலை நாம் விளங்குவோம் என்று சொன்னால், இந்த தக்வாவின் மூலம்தான் ஒரு மனிதன் சுவனம் நுழைய முடியும். ஏனென்று சொன்னால், அந்த சுவனமானது தக்வாதாரிகளுக்காகத்தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை முதற்கணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக நாம் விளங்க வேண்டிய அடுத்த அம்சம், அந்த சுவனமானது பேரின்பம் நிறைந்த இடம் என்பதனை நாம் புரிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். இந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் தக்குவாதாரிகளாக இருக்க வேண்டும், எம்மிடம் இரையச்சம் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை மேலே அழகான முறையிலே அந்த அல்குரானிய வசனத்தின் மூலம் நாம் புரிந்திருப்போம். அதே போன்று அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், தக்குவா என்றால் என்ன? தக்குவா இருந்தால்தான் சுவனம் நுழைய முடியும். தக்குவாவை நோன்பு கொடுக்கிறது. தக்குவா என்றால் முதலில் என்ன? ஏதாவது ஒரு பொருளா அல்லது வித்தியாசமான ஒரு வஸ்தா? தக்குவா என்றால் என்ன என்பதனையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இது சம்பந்தமாக நாம் விளங்குவதென்று சொன்னால், ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிற பொழுது இதற்குரிய பதிலை மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, தக்வா என்றால் என்னவென்பதனை திட்டவட்டமாக மிக தெளிவாக கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிற. அதாவது ஏழு பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ வில்லி யௌமலா வில்ல இல்லா வில்லு. ஏழு பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே நிழலளிக்கிறான். அந்த நாளிலே வேறு எந்த நிழல்களும் இருக்காது, அந்த அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழலை தவிர. அத்தகைய நாளிலே ஏழு பேருக்கு அல்லாஹு தஆலா நிழல் அளிக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழு பேரையும் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார்கள். இந்த இடத்தில் நான் சுருக்கமாக அவற்றை கூறுகிறேன். முதலாவது நீதமான இமாம், இரண்டாவது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் வளர்ந்த வாலிபன், மூன்றாவது பள்ளிகளோடு தொடர்புடைய ஒரு மனிதர், நான்காவது இரண்டு மனிதர்கள் ஒருவரையொருவர் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறார்கள், அவனுக்காக அவர்கள் ஒன்று சேருகிறார்கள், அவனுக்காகவே பிரிந்து சேர்கிறார்கள், ஐந்தாவது ஒரு பெண் ஒரு மனிதரை துர்நடத்தைக்கு அழைக்கிறாள், அந்த நேரத்திலே அவர் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று ஒதுங்கி விடுகிறார், ஆறாவது மனிதர் அவர் சதக்கா செய்கிறார், அவர் வலது கையால் கொடுக்கிறார், அது இடது கைக்கு கூட தெரியாத அளவு மறைத்து கொடுக்கிறார். அதாவது ஏழாவது விடயம், ஒருவர் அல்லாஹ்வை நினைத்து தனிமையிலே இருந்து அவர் அழுது கண்ணீர் வடிக்கிறார், இத்தகைய மனிதர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஏழு சாராரிலே அந்த அல்லாஹ்வினது அச்சத்தை மிக அழகாக விவரிக்கக்கூடிய ஒரு சாராரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விடயத்தை நாம் தூய்மையான மனதோடு சற்று செவிமடுக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. அந்த சாரார் யார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழு சாராரிலே ஐந்தாவது சாராக கூறக்கூடிய அந்த கூட்டத்தினர். வரஜுலுன் தஅத்ஹு இம்ரஅத்துன் தாது மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். அதாவது ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை ஒரு பெண் மோசமான நடத்தைக்கு அழைக்கிறாள். அதுவும் எப்படியான பெண் என்றால், அழகு சௌந்தரியமுள்ள அந்தஸ்துள்ள ஒரு பெண் அழைக்கிறாள். இவர் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி விடுகிறார். இவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா அந்த நிழலே இல்லாத மறுமை நாளிலே அவன் நிழல் அளிக்க காத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே பாருங்கள், இது ஹதீஸின் மூலம் எம்மால் தக்வா என்றால் என்ன என்பதனை மிக அழகாக விளங்கிக் கொள்ளலாம். மிக தெளிவாக நாம் இந்த ஹதீஸின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இந்த தக்வா என்றால் இதனுடைய அர்த்தம் உள்ளச்சம் என்று சொல்வார்கள். உள்ளத்திலே அச்சம் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டால் அவர் எந்த இடத்திலும் தவறான வழிக்கு செல்வதற்கு இடம் கிடையாது. அவர் ஒரு நல்ல மனிதராக அவர் நடந்து கொள்வார். பொதுவாக அனைவருமே நல்லவர்கள் என்று கூட சொல்ல முடியும். மனிதர்களில் இருக்கக்கூடிய அனைவர்களும் நல்லவர்கள். ஏனென்று சொன்னால், அனைவருமே பாவங்களை செய்து கொண்டு பாவத்திலேயே மூழ்கி கிடப்பது கிடையாது. ஒவ்வொருவருக்கும் கடமைகள் இருக்கின்றன, ஒவ்வொருவருக்கும் சுக துக்கங்கள் இருக்கின்றன, ஓய்வான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, அதே போன்று தனிமை நிலைகள் இருக்கின்றன. இப்படியான பல்வேறுபட்ட கட்டங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிறது. சந்தோஷங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, நோய் நொடிகள் இருக்கிறது, வேலை பணுக்கள் இருக்கிறது. அனைவரும் பல்வேறுபட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வாழ்க்கையிலே சந்திப்பார்கள். இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்க போகிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு அவர்களை பராக்காக்கக்கூடிய வேறொரு விடயம் காணப்படுகிறது. ஒரு மனிதர் தவறு இழைக்கக்கூடிய, கால் சறுக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால், அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் அமையும். அதாவது, அவனுக்கு ஏற்படக்கூடிய தனிமை நிலைகள், அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இதுதான் ஒவ்வொரு மனிதனையும் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதனை தீர்மானிக்கிறது. வேலை பழுக்களில் இருக்கிறோம், நோய் நொடிகள் இருக்கிறோம், அந்த நேரத்திலே யாருமே பாவம் செய்வதற்கு நினைப்பது கிடையாது. ஒரு மனிதருக்கு தனிமையான நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகிற பொழுதுதான் ஒவ்வொரு மனிதரும் தவறான நடத்தையை நோக்கி செல்கிறார்கள். பாருங்கள், அந்த ஹதீஸில் எவ்வளவு அழகாக அந்த தனிமை இடுகோல் அளக்கப்படுகிறது. அந்த பெண் அவரை துர்நடத்தைக்கு அழைக்கிறாள். முதல் அம்சம், நிச்சயமாக அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அனைவரும் தாராளமாக பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் மோசமான நடத்தைக்கு அழைக்க மாட்டாள். இது ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். நிச்சயமாக அது ஒரு தனிமை நிலையாகத்தான் இருக்கும். இப்படியான ஒரு நிலையை அடைகிற ஒவ்வொரு ஆணும் நிச்சயமாக சரிக்கு விடுவான். தான் சுத்தம் என்பது போல வாயால் பேசிக் கொள்ளலாம், ஆனால் அப்படியான நிலைமைகளை சமாளிப்பது மிகவும் கடினமானது. இரண்டாவது பாருங்கள், அந்த பெண் அலங்கோலமான ஒரு பார்ப்பதற்கு அருவறுப்பான ஒரு பெண் கிடையாது. முதலாவது தனிமை நிலை, இரண்டாவது அவள் அழகு சௌந்தரியம் உள்ள பெண்ணாக இருக்கிறாள், மூன்றாவது அந்தஸ்துள்ள பெண்ணாகவும் இருக்கிறாள். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு அடைகிறது என்று சொன்னால், அதனை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. இந்த நேரத்திலும் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நேரத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். யாருமே பார்க்கவில்லை என்றாலும் அவன் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே, அப்படி இருப்பவர்களால் மட்டுமே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை சமாளிக்க முடியும். மற்ற அனைவரும் மண்ணை கவ்வி விடுவார்கள். அந்த நேரத்திலே இந்த மனிதர் என்ன சொல்கிறார், இன்னி அகாஃபுல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். இதன் காரணமாக அல்லாஹு தஆலா நிழலே இல்லாத மறுமை நாளிலே அவருக்கு நிழல் அளிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இந்த ஹதீஸில் இன்னொரு விடயத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு சாராரை குறிப்பிடுகிறார்கள். அந்த ஏழு சாராரின் அமல்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதிகமாக அடிக்கடி செய்ய வேண்டிய அமலாக இருக்கிற. உதாரணத்துக்கு, நீதமுள்ள இமாம் ஒரு வழக்கிலே ஒரு விசாரணையிலே அவர் நீதமாக தீர்ப்பளித்து விட்டார் என்பதற்காக அல்லாஹு தஆலா அவருக்கு நிழலளிப்பானா? நிச்சயமாக கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் நீதமான இமாமாக இருக்க வேண்டும், நீதத்தை கடைபிடி தொழுகக்கூடிய மனிதனாக அவர் இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்தவர் பள்ளியோடு தொடர்புள்ளவர், ஒரு நேரம் பள்ளிக்கு வந்து விட்டு சென்று விட்டார், அல்லாஹ் கூப்பிட்டு இதோ நீங்கள் பள்ளிக்கு வந்தீர்கள் உங்களுக்கு நிழல் தருகிறேன் என்று கொடுப்பானா? நிச்சயமாக கிடையாது. பள்ளியோடு தொடர்புள்ள மனிதனாக இருக்க வேண்டும், அவர் அல்லும் பகலும் பள்ளிக்கு வர வேண்டும், தொழ வேண்டும், அதனுடைய தொடர்பாக இருக்க வேண்டும். ஆனால் இப்படியாக இருக்கக்கூடிய அந்த மீதி ஆறு சாராருமே அடிக்கடி தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய இபாதத்து வாதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இபாதத்தை பாருங்கள், ஒரு பெண் துருணதற்கு அழைக்கிறாள், அந்த நேரத்திலே அவர் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். இந்த அமலை ஒவ்வொருவரும் நினைத்தது போல் செய்ய முடியுமா? நிச்சயமாக கிடையாது. ஏனென்று சொன்னால் இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மனிதனுக்கு இலகுவில் அமைவதில்லை. அப்படியே அமைந்தாலும் ஒரு தடவை இரண்டு தடவை ஒரு மனிதனுக்கு இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தக்வாவின் மகிமையை எப்படி உணர்த்துகிறார் என்று பாருங்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று தெரியாது. கிடைத்தாலும் ஒரு முறை கிடைக்கிறது. அந்த நேரத்தை ஒரு மனிதர் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி தக்குவாவுடைய நிலையிலே அவர் கழிப்பார் என்றால், அந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக, அந்த ஒரு நிமிடத்திற்காக, அந்த நிழலே இல்லாத பயங்கரமான உஷ்ணத்தினால் மனிதர்கள் தடுமாறக்கூடிய வியர்வைகள் பீரிட்டு ஓடக்கூடிய பூமியிலே 70 முழம் ஓடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சில மனிதர்கள் பாவங்களின் காரணமாக வியர்வையினால் முற்றுகையிடப்படக்கூடிய கடிவாளம் இடப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த மனிதருக்கு அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அதை தக்குவாவோடு கழித்ததனால் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் அந்த நிலையை. அல்லாஹு தஆலா அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக கொடுக்கிறான் என்றால் இந்த தக்குவாவின் மகிமையை நாம் உணர வேண்டும். இந்த தக்குவா என்றால் என்ன, அதிலே அப்படி என்ன இருக்கிறது என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பாருங்கள், இந்த ஹதீஸானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தக்குவா என்றால் என்னவென்பதனை மிக அழகாக எமக்கு சொல்லித்தரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அதே நேரம் இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்டது என்ற காரணத்தினால் இதனை கூறுகிறேன். அதாவது இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இப்படி ஒரு வழிகாட்டலை யாரும் காட்டியிருக்க முடியாது. சில நேரங்களிலே எம்மிலே சிலர் அறிவிலே இருக்கின்ற குறைபாடின் காரணமாக இப்படியான விடயங்களை எல்லாம் மேடையில் பேசுவதா என்று விமர்சிக்கலாம். இப்படியான இந்த விமர்சனம் தவறானது என்பதனை ஒவ்வொரு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் முதலாவது இது என்னுடைய வார்த்தை கிடையாது, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். நிச்சயமாக இது ஒரு அசிங்கமான வார்த்தையாக இருக்காது. அதே போன்று மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, இது வெறுமனவே தொழுங்கள் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. இது ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கு முழுமையாக வழிகாட்டக்கூடிய மார்க்கம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலைகளிலும் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுக்க மார்க்கம். அதனால் இது சொல்லிக் கொடுக்கிறது. இப்படியான அறிவை வேறு எங்கும் நாம் காண முடியாது. இவ்வளவு நாகரிகமாக இந்த இஸ்லாத்தை தவிர வேறு எந்த நூல்களிலும் நாம் படித்துக் கொள்ள முடியாது. அதே நேரம் சிலர் பிழையான வழியில் செல்வதற்கு இப்படியான விடயங்களை தெரிந்து கொள்ளாதது கூட காரணமாக இருக்கிறது. ஒரு சிலர் இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள், அவர்கள் இது பற்றி படித்ததே கிடையாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நேரம், அவர்களுக்கு தெரியாது நிழல் கிடைக்குமா நிழல் கிடைக்காதா என்று. தானாக மனிதன் என்ற அடிப்படையிலே அந்த தவறில் சிக்குவார்கள். எனவே இப்படியான கல்விகளை இஸ்லாம் ஊட்டுகிறது, அது மனிதனுக்கு தேவையானது என்பதனை நாம் புரிந்து கொள்ளணும். அதே போன்று வரக்கூடிய அடுத்த விமர்சனம் என்னவென்றால், இப்படியான விடயங்களை ஆண்கள் செய்யலாம், ஆனால் பெண்கள் செய்வது கிடையாது. ஏன் பெண்கள் மத்தியில் இதை சொல்ல வேண்டும்? அதற்கும் அதே ஹதீஸிலே பதில் காணப்படுகிறது, அங்கு அழைப்பவர் ஒரு பெண் தான். ஒரு பெண் அழைக்கிறாள், இவர் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பெண்கள் இப்படியான ஆசைகளிலே குறைபாடுள்ளவர்களாக இருக்கலாம், அதே நேரம் ஒரு மனிதனை ஒரு ஆணை வழிகெடுக்க கூடியவர்களாகவும் சில பெண்கள் இருப்பார்கள் என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த அத்தனை விடயங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், தக்குவா என்றால் என்ன? தக்குவா என்றால் என்ன? எப்பொழுதும் மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தான், அவர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைக்கிறது, அவர்கள் தவறை செய்யக்கூடிய ஒரு அழகான வசதி வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலே ஹதீஸிலே சொல்லப்பட்டது போன்று அப்படியான சந்தர்ப்பத்தையும் ஒரு மனிதன் நல்ல முறையிலே கழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ்வின் மீது அச்சம் இருந்தாலே ஒழிய வேறு எந்த விதத்திலும் அவனினால் சமாளிக்கவே முடியாது. அதற்கு பெயர்தான் தக்குவா என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தும் ஒரு மனிதர் தவறு செய்யாமல் விலகிக் கொள்கிறார் என்றால், அவர் வேறு எப்படி தவறு செய்ய போகிறார்? அவர் தவறு செய்வதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது? வேறு வழியே கிடையாது. அவர் ஒரு தங்கமான மனிதனாக வாழ்வார், அவர் ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வார். இவர்தான் தக்குவாதாரி, இவருக்கு தான் சுவர்க்கம். இந்த தங்கமான மனிதனுக்காகத்தான் அந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே மேற்கண்ட விடயங்களின் மூலம் தக்குவா எதற்காக என்ற பகுதியை நாம் விளங்கினோம். இரண்டாவது, தக்குவா என்றால் என்ன என்பதனை விளங்கிவிட்டோம். அடுத்ததாக நாம் வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், எம்முடைய தலைப்பு, அதாவது இந்த நோன்பு எப்படி ஒரு மனிதனுக்கு தக்குவாவை கொடுக்கிறது? அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் எப்படி கூறுகிறான் என்பதனை மேலே பார்த்தோம், அதை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீனா ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீனா மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசம் கொண்டோரே, இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதே கடமை உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் ஆக்கப்பட்டிருந்தது. காரணம் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த கடமை ஆக்கப்பட்டிருக்கிறது. மேலே நாம் பார்த்து விட்டோம் எதற்காக தக்குவா, தக்குவா என்றால் என்ன, தக்குவாவினுடைய பிரயோஜனங்கள் என்ன என்பதனை அழகாக நாம் பார்த்து விட்டோம். இந்த தக்குவாவை நோன்பு கொடுக்கிறதாம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இன்று நாம் விளங்கிக் கொள்ளப் போகின்ற விடயம் அதுதான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எந்த அளவு உண்மையானது? இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸின் மூலம் எம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலே இந்த நோன்பு ஒரு மனிதனுக்கு தக்குவாவை கொடுக்கிறதா இல்லையா என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் மிக அழகாக எம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி, ஹதீஸுல் குதுசி என்று சொல்லப்படும், அதாவது ஹதீஸிலே, அதாவது அல்லாஹ்வுடைய வஹியிலே மூன்று பிரிவுகள் காணப்படுகிறது. முதலாவது அல் குர்ஆன், அல்லாஹு தஆலா சொல்லிய அதே வார்த்தைகளை எந்த மாற்றமும் இல்லாமல் பதிவு செய்யப்படும் அல் குர்ஆனிலே, அதற்கு பெயர் அல் குர்ஆன். ஹதீஸ் என்று சொன்னால் அல்லாஹ் விடயத்தை நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான், அவர்கள் அவர்களுடைய வார்த்தையிலே தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் அது அல் குர்ஆனிலே இருக்காது, அது ஹதீஸ். ஹதீஸ் குதுசி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருப்பான், நபி அவர்கள் எந்த மாற்றமும் செய்யாமல் அதனை சொல்லுவார்கள், ஆனால் அது அல் குர்ஆனிலே இருக்காது. இதுக்கு ஹதீஸ் குதுசி என்று சொல்லப்படும். இந்த ஹதீஸ் குதுசியிலே ஒரு இடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹு தஆலா இதனை கூறுகிறான். எப்படி? அதாவது ஒரு நோன்பாளியை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், யத்ருக்கு சியாமஹு யத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி. ஒரு நோன்பாளி அவனுடைய ஆகாரத்தையும் அவனுடைய குடிபானத்தையும் அவனுடைய ஆசைகளையும் விட்டு விடுகிறான் எனக்காக, எனக்காக அவன் விட்டு விடுகிறான். அதன் காரணமாக அஸ்ஸியாமு லீ வ அன அஜிஸி பிஹி, இந்த நோன்பு எனக்குரியது, இதற்குரிய கூலியை நானே பார்த்துக் கொள்கிறேன். மற்ற எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும், எந்த ஒரு அமலாக இருந்தாலும், அதனுடைய கூலிகள் அதாவது 10 நன்மைகள் முதல் 700 மடங்குகள் வரை அவர்கள் அந்த அமல் செய்வதற்காக எந்தளவு கஷ்டப்படுகிறார்கள், எந்தளவு சிரமப்படுகிறார்கள், எந்தளவு தூய்மையோடு அந்த அமலை செய்கிறார்கள் என்பதை பார்த்து அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஆனால் இந்த நோன்பிற்குரிய கூலியை அல்லாஹு தஆலா கூறவில்லை. இந்த நோன்பிற்கு இத்தனை கூலிகள் என்று சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லுவது எப்படி தெரியுமா? அந்த நோன்பு எனக்குரியது, அதனுடைய கூலியை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த நோன்பினுடைய கூலி அந்த அளவு பெருமதியானது என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் எம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இந்த நோன்பு எப்படி ஒரு மனிதனுக்கு தக்குவாவை கொடுக்கிறது? இதுதான் இங்கு நாம் பார்க்க வேண்டிய எம்முடைய தலைப்பாகும். இதனை நாம் பார்ப்பது என்று சொன்னால் ஒரு சில விடயங்களை நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒவ்வொரு விடயங்களையும் உலகம் மற்றும் மறுமையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வெறுமனவே இந்த நோன்பை பிடிப்பதினால் தக்குவா ஏற்படுவது கிடையாது. இந்த நோன்பை சரியாக உணர்ந்து அந்த நோன்பினே எமக்கு வரக்கூடிய கஷ்டங்களின் பொழுது சரியாக நாம் சிந்தனைகளை பாவிப்போம் என்றால்தான் இந்த தக்குவாவை நோன்பு தருகிறதா இல்லையா என்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி இந்த நோன்பு என்றால் எமக்கு அழகாக தெரியும். நோன்பு எப்படி தக்குவாவை கொடுக்கிறது விளங்குவதற்கு தயாராகுங்க. முதலாவது விடயம் என்ன? நோன்பு என்றால் என்ன எமக்கு தெரியும். நாம் சாப்பிட மாட்டோம், நாம் குடிக்க மாட்டோம், எமது ஆசைகளை நாம் தீர்த்து கொள்ள மாட்டோம். இதற்கு பெயர் நோன்பு என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இப்படியான இந்த நோன்பு மனிதனுக்கு தக்குவாவை எப்படி கொடுக்கும் என்பதனை நாம் இந்த இடத்திலே பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, இந்த நோன்பின் மூலம் தக்குவாவை புரிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு முதல் பதில், நன்று கவனியுங்கள், மேலே நான் குறிப்பிட்டது போன்று வெறுமனவே நோன்பு பிடிப்பதினால் தக்குவா ஏற்படுவதே கிடையாது. இந்த நோன்பை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நோன்பில் வரக்கூடிய கஷ்டங்களின் பொழுது சிந்தனையை பாவியுங்கள். எப்படி? முதலாவது பாருங்கள், இந்த நோன்பிலே எமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ள 3 விடயங்கள் இருக்கிறது: உணவு, குடிபானம், ஆசை. இந்த விடயம் மற்ற நேரத்திலே ஹலால், அதாவது ஹராமானதா? இந்த விடயம் மற்ற நேரத்திலே ஹலால், தாராளமாக செய்யலாம், தாராளமாக சாப்பிடலாம், தாராளமாக குடிக்கலாம், தாராளமாக ஆசைகளை அனுபவிக்கலாம் ஹலாலான வழியிலே. இந்த ஹலாலாக்கப்பட்ட விடயம் நோன்புடைய அந்த நேரத்திலே ஹராமாக்கப்படுகிறது, செய்ய முடியாது. இதிலிருந்து முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? எமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே, மேலே நான் சொன்னது போன்று நோன்பினுடைய ஒவ்வொரு உதாரணங்களோடும் உலக வாழ்க்கையையும் மர்மை வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்க. எப்படி? முதலாவது நாம் புரிய வேண்டியது, இந்த உலகத்திலே எமக்கு ஹராமாக்கப்பட்டுள்ள விடயங்கள் இருக்கிறது, இது எப்பொழுதுமே ஹராமானது கிடையாது. இதுக்கு முடிவே இல்லை, ஹராம் ஹராம் தான், அப்படியா? கிடையாது. எமக்கு இந்த உலகத்திலே தடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் சுவர்க்கத்திலே ஹலால், தாராளமாக அனுபவிக்கலாம், தாராளமாக நினைத்தது போன்று அதனை நாம் அனுபவிக்கலாம். இந்த உலக வாழ்க்கையிலே எமக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த நோன்புடைய கொஞ்ச நேரத்திலே எமக்கு இந்த விடயங்கள் தடுக்கப்பட்டுள்ளதோ, இதே போன்று உலக வாழ்க்கையிலே எமக்கு இது தடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு உதாரணத்தையும் உலக மறுமையோடு ஒப்பிடுங்கள். இரண்டாவது உதாரணம் என்ன? நாம் நோன்பு இருக்கிறோம், பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலே எமக்கு தேவை ஏற்படுகிறது, எமக்கு சற்று களைப்பு ஏற்படுகிறது, அல்லது பசி தாகம் ஏற்படுகிறது, கடுமையான வெயில் ஏற்படுகிறது, தாங்க முடியாத களைப்பு, வீட்டுக்கு வருகிறோம், வந்து சாப்பிட முடியுமா, குடிக்க முடியுமா, எமது ஆசைகளை தீர்த்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது, நாம் அதனை செய்யவும் மாட்டோம். ஏன்? நான் நோன்பாளி, நான் நோன்பாளி, அதனை எல்லாம் செய்யக்கூடாது, நோன்பு முறிந்துவிடும். இதேதான் உலகத்திலும், இதேதான் உலகத்திலும் எமக்கு தேவைகள் ஏற்படலாம், எமக்கு ஆசைகள் ஏற்படலாம், செய்துத்தான் ஆக வேண்டியும் என்ற ஒரு நிலைமை ஏற்படலாம். இருந்தாலும் பாவத்தை செய்ய முடியுமா? முடியாது. பாருங்கள், நோன்புடைய நேரத்திலே எம்மை நாம் கட்டுப்படுத்துகிறோமா இல்லையா? தேவை ஏற்படுகிறது, ஆசை ஏற்படுகிறது, கட்டுப்படுத்துகிறோமா இல்லையா? அல்லாஹு தஆலா பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த இதே விடயத்தை நாம் உலகத்திலே கடைபிடிக்க வேண்டும். அதை தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இரண்டாவது விடயம் என்ன? தேவை ஏற்படுகிறது, ஆசை ஏற்படுகிறது, இருந்தாலும் நாம் நோன்பை முறிப்பது கிடையாது. அதே போன்று மூன்றாவது, வீட்டுக்கு வருகிறோம், அப்படி ஒரு பசி, தாங்க முடியாத தாகம், களைப்பு என்றால் அப்படி ஒரு களைப்பு, அருகாமையிலே எமக்கு மிகவும் பிடித்த ஒரு சாப்பாடு இருக்கிறது, எமக்கு மிகவும் பிடித்த ஒரு குடிபானம் இருக்கிறது, குடிப்போமா? மிகவும் பிடிக்கும் எமக்கு, இதை தான் இவ்வளவு காலமும் ஆசைப்பட்டோம். நோன்பாளியாக இருக்கிறேன், குடிப்பேனா? நிச்சயம் குடிக்க மாட்டேன். ஏன்? நான் நோன்பாளி, நான் அதை குடித்தால் இது முடிந்து விடும். இதேதான் உலக வாழ்க்கையிலும், இதேதான் உலக வாழ்க்கையிலும் எமக்கு தேவை இருக்கும், பல காலம் நாம் கனவு கண்ட ஒரு விடயமாக இருக்கும், ஆனால் அது பாவமாக இருக்கிறது, எமக்கு அருகாமையில் இருக்கிறது, நினைத்தால் செய்ய முடியும். செய்தீர்கள் என்றால் எப்படி நோன்பை முறித்தீர்களோ அப்படி உலக வாழ்க்கையை நாசமாக்கி விடுவீர்கள். இந்த நோன்பு தக்குவாவை தருகிறதா இல்லையா என்ற கேள்விக்கு இந்த விடயங்களின் மூலம் மிக அழகாக எம்மால் விடை தர முடிகிறது. இப்படியான பல கஷ்டங்களோடு, ஆசைகள் இருந்தும், தேவைகள் இருந்தும் எம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த நோன்பிற்குரிய கூடியை அவனே பொறுப்படுத்திக் கொள்கிறான். இதனை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த அல்லாஹு தஆலா பொறுப்படுகிறான். சரி, இப்படி சொல்கிற பொழுது ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஒரு சில காரணங்களையும் வைத்து சொல்வார்கள், நோன்பு நான் பிடிக்கிறேன், நான் சாப்பிடுவதில்லை உண்மைதான், நான் குடிப்பதில்லை, என்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன், ஆனால் நோன்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற நேரங்களில் என்னால் பாவங்களை தவிர்ந்து கொள்ள முடிகிறது இல்லையே, நோன்பிலே பல விடயங்களை நான் விட்டுவிட்டு இருக்கிறேன், ஆனால் நோன்பில்லாத நேரத்தில் என்னால் முடிகிறது இல்லை என்று சொல்லலாம். இத்தகைய மனிதர்களிடம் நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். அவர்களுக்கு இந்த தக்வாவை சொல்லிக் கொடுப்பதற்கு சில கேள்விகளை கேட்க வேண்டும். எப்படி? முதலாவது கேள்வி, நோன்பு பிடிப்பது இலகு, மற்ற நேரங்களில் பாவங்களை தவிர்ந்து கொள்வது கடினம் என்று சொல்கிறீர்கள். சரி, அது ஏன் உங்களுக்கு நோன்பு நோட்பது இலகுவாக இருக்கிறது? ஏன் அது இலகுவாக இருக்கிறது என்று கேட்டால் சிலர் சொல்வார்கள், எனக்கு நோன்பு பிடிப்பதற்கு ஆசை, எனக்கு நோன்பு பிடிப்பதற்கு சரியான ஆசை, அதனால் எனக்கு நோன்பு இலகுவாக இருக்கிறது. அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள், உலகத்திலே நீங்கள் நல்லவராக வாழ வேண்டும் என்று ஆசை வைத்தால் உங்களுக்கு பாவங்களை விட்டு விடுவது இலகு. உலகத்திலே நல்லவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் பாவங்களை விட்டுவிட்டு இருப்பது இலகுவானது. இந்த நோன்பு எமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அதே போன்று இரண்டாவது ஒருவரிடம் கேட்கிறோம், அவரும் சொல்கிறார், நோன்பு பிடிப்பது எனக்கு இலகுவாக இருக்கிறது, பாவங்களை தவிர்ந்து கொள்ள முடிகிறது இல்லை. அவரிடம் கேட்கிறோம், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், பசியோடு இருந்து, பசி என்றால் அப்படி பசி, அப்படி அனைத்தையும் சமாளித்து விட்டிருந்து இஃப்தார் செய்கிற நேரம் ஒரு சந்தோஷம் வருமே, இந்த சந்தோஷத்திற்காகவே நான் நோன்பு பிடிக்கிறேன், அதனுடைய சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம், அதனால் எனக்கு நோன்பு கஷ்டம் கிடையாது. அப்படியே அவர்கள் மீண்டும் சொல்ல வேண்டியதுதான், இந்த உலகத்திலே நீங்கள் பசியோடு இருங்கள், உலகத்திலே பாவங்களில் இருந்து முழுதாக விலகி இருங்கள், நிச்சயமாக மறுமையிலே நீங்கள் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். எப்படி அந்த நோன்புடைய சமயத்திலே நீங்கள் அதனை புரிந்து கொள்கிறீர்களோ, நிச்சயமாக அதனை மறுமையிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அவருக்கு நாம் பதில் சொல்ல முடியும். அதே போன்று இப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தும், எமக்கு தேவைகள் ஆசைகள் இருந்தும் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு விடயம் எப்படி? இதனை நான் இஃப்தார் முடிந்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். இதை வைப்போம், எனக்கு ஆசையானது இஃப்தார் முடிந்து குடித்துக் கொள்ளலாம், தாராளமாக குடிக்கலாம் என்று வைக்கிறோமா இல்லையா?
இப்படியே உலக வாழ்க்கையிலே பாவங்களை ஒதுக்கினால் என்ன? சொர்க்கத்திலே நாம் தாராளமாக அனுபவிக்கலாம். இந்த உலகத்திலே நான் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொண்டால் உலக வாழ்க்கையை பிரயோஜனமாக ஆக்கிவிடலாம், சொர்க்கத்திலே தாராளமாக அனுபவிக்கலாம். நினைக்க முடியுமா? முடியாது. நோன்பு அந்த பயிற்சியை தருகிறதா இல்லையா? நிச்சயம் தருகிறது என்பதுதான் அதற்குரிய பதிலாகும். அதே போன்று இன்னும் சிலரிடம் கேட்டால் சொல்வார்கள், எனக்கு நோன்பு பிடித்து பழகிவிட்டது, அதனால் அது கஷ்டம் கிடையாது. எனக்கு நோன்பு பிடித்து பழகிவிட்டது, அதனால் அது கஷ்டம் கிடையாது. மற்ற நேரங்களிலே பாவங்களை தவிர்த்து கொள்வது கஷ்டமானது. அவரிடம் கேட்க வேண்டும், நீங்கள் நோன்பு பிடிக்க ஆரம்பித்தீர்களே, அப்பொழுது உங்களுக்கு லேசாக இருந்ததா? இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான், போக போக பழகிவிட்டது. அவருக்கும் அதே பதில். உலக வாழ்க்கையிலே பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள், கஷ்டமாக இருக்கும், பழகிவிட்டால் உங்களுக்கு பழகிவிடும். பாவங்களை தவிர்த்து கொள்ள பழகி பழகி நீங்கள் சென்றால் உங்களுக்கு அது விளங்காது. அழகாக பதில் சொல்ல முடியும். அதே போன்று இன்னும் சிலர் சொல்வார்கள், எப்படி இவர்கள் சற்று அறிவாளி என்று வைத்துக் கொள்ளும், சற்று சிந்திக்கக்கூடியவர்கள். இவர்கள் சொல்வார்கள், எனக்கு நோன்பு பிடிப்பதற்கு இலகு, பாவங்களை தவிர்த்து கொள்ள கஷ்டம். ஏன்? நோன்பு என்றால் நாம் சாப்பாடாமல் இருக்கிறோம், குடிக்காமல் இருக்கிறோம், ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம், உண்மைதான். ஆனால் சஹர் செய்ததிலிருந்து இஃப்தார் வரைக்கும் எமக்கு பசிக்கிறதா? சஹரிலிருந்து இஃப்தார் வரைக்கும் எமக்கு தாகம் ஏற்படுகிறதா? இல்லை, கொஞ்ச நேரம் பசிக்கிறது, கொஞ்ச நேரம் எமக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. அதனை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொண்டால் எமக்கு அந்த நோன்பை நிறைவேற்றி விடலாம், எமக்கு அந்த நோன்பை நிறைவேற்றி விடலாம். அந்த கொஞ்ச நேரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் சரி, மீதமான நேரங்களில் எனக்கு அந்த பசி தாகம் எடுப்பது கிடையாது. அது அவருக்கும் அதே பதில். இந்த உலக வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே பாவம் உங்களுடைய கண்ணுக்கு முன் இருப்பது கிடையாது, எப்பொழுதுமே பாவங்களை செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைவது கிடையாது. உங்களுக்கு அடையக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டால் அதுக்கு பேர் தான் தக்குவா. முழுக்க முழுக்க நீங்கள் பாவத்துக்கு அருகாமையில் இருக்க போவது கிடையாது. அந்த கொஞ்ச நேரத்தை சமாளித்துக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் வென்று விடுவீர்கள். பாருங்கள், இந்த நோன்பின் மூலம் தக்குவாவை இஸ்லாம் சொல்லி தருகிறதா இல்லையா? நான் மேலே சொன்னேன், சிந்தித்தால்தான் எம்மால் இதனை புரிந்து கொள்ள முடியும். வெறுமனவே நோன்பு இருப்பதனால் எம்மால் இதனை புரிந்து கொள்ளவே முடியாது. அதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த நோன்பிலே செய்திருக்கக்கூடிய இன்னொரு விடயம், ஒரு நாள் நோன்பு பிடியுங்கள், ஐந்து நாள் பிடியுங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு மாதம் பிடியுங்கள், 29-30 நாட்கள் பிடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மனோ தத்துவம் சார்ந்த துறைகளிலே சொல்கிறார்கள், ஒரு விடயத்தை, கஷ்டமான ஒரு விடயத்தை 30-48 நாளைக்கு தொடர்ந்து செய்தால் அந்த விடயம் பழக்கமாகிவிடும். அல்லாஹு தஆலாவுடைய அந்த அழகான வழிகாட்டலை பாருங்க. நாம் கூட தெரிந்திருக்கிறோம், ஒரு விடயத்தை செய்வதற்கு இலகு, விடுவதற்கு கஷ்டம் என்றால் அது பாவம். ஒரு விடயத்தை செய்வதற்கு கஷ்டம், விடுவதற்கு இலகு என்றால் அது நல்ல விடயம். எதுவாக இருந்தாலும் 30 நாட்கள் நாம் பயிற்சி எடுக்கிற பொழுது நிச்சயமாக அது பழகிவிடும். இந்த நோன்பு நமக்கு தக்குவாவை சொல்லி தருகிறதா இல்லையா? அதற்குரிய அமைப்பிலே அல்லாஹு தஆலா இந்த நோன்பை முழுமையாக ஆக்கியிருக்கிறான். எம்மால் அழகாக புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று பாருங்கள், இந்த நோன்பை பாதுகாப்பதற்காக பொய் சொல்லாமல் இருக்கிறோம், வாயை மூடி அமைதியாக இருக்கிறோம், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறோம். யாராவது சண்டை பிடித்தாலும் நோன்பாளி சண்டை பிடிக்காதீர்கள் என்று சொல்கிறோம். நேரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அமல்களை செய்கிறோம், தொழுகையில் பேணிதலாக இருக்கிறோம், குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம். ஏன் இரவு தொழுகையை கூட தொழுகிறோம்? ஏன்? என்னுடைய நோன்பிற்கு சரியான கூலி கிடைக்க வேண்டும், என்னுடைய நோன்பை நான் பாழாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அதை செய்கிறோம். இதைதான் மற்ற நேரங்களிலும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறார். இதைதான் மற்ற நேரங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும், தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும், இரவு நேர வணக்கங்களை முடியுமான அளவு செய்ய வேண்டும், குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும், நல்ல முறையிலே அமல்கள் செய்து பிரயோஜனமாக நேரத்தை கழிக்க வேண்டும். இந்த நோன்பு தக்குவாவை சொல்லி தருகிறதா இல்லையா? இந்த அனைத்தையும் தாண்டி ஒரு விடயம் இருக்கிறது. இங்கு நான் அதை பேசுவதற்கு வரவில்லை, அதை பேசுவதற்கு நேரம் கிடையாது. அதாவது சிந்தனைகள் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நோன்பு, அதனுடைய விசாலமானது. அதனையும் படித்துக் கொள்கிற பொழுது இந்த நோன்பு எந்த அளவு தக்குவாவை எமக்கு படித்து தருகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலம் ஒரு மாதம் எமக்கு பயிற்சி தருகிறான். இதே பயிற்சியை 11 மாதங்களிலே நாம் கடைபிடிக்கிற பொழுது, சரியாக அதனை ஒழுகுகிற பொழுது நிச்சயமாக எம்மிலே தக்குவா ஏற்படுமா இல்லையா? நிச்சயமாக எமக்கு அந்த தக்குவாவை அடைந்து கொள்ளலாம். இந்த நோன்பின் மூலம் இதனை சரியாக கவனித்து பிடித்து இதிலே நாம் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களின் பொழுதும் உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் அதை ஒப்பிட்டு பார்த்து சிறப்பாக சரியாக இந்த நோன்பை பிடித்தால் அந்த நோன்பின் மூலம் தக்குவாவை அடைந்து கொள்ளலாம். இந்த நோன்பிலே காக்கப்படக்கூடிய அந்த தக்குவா, அந்த இரையச்சம் எமது வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படும் என்றால் எம்மால் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம். எம்மால் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம். அதுதான் போடப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. நோன்பின் மூலம் தக்குவாவை அடைவோம், தக்குவாவின் மூலம் சுவனத்தை அடைவோம். எனவே மேற்கண்ட விடயங்களின் மூலம் மிக அழகாக இந்த நோன்பின் மூலம் தக்குவாவை அடையலாம் என்ற விடயத்தை நாம் விளங்கி இருப்போம். வல்ல அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை சரியாக எமக்கு விளங்க வைக்க வேண்டும். 20 நோன்புகளை நாம் முடித்து விட்டோம். இதுவரை இந்த நோன்பு எமக்கு தக்குவாவை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதனை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் மிகுதி 10-9 நோன்புகளிலாவது நாம் இந்த தக்குவாவை அடைவதற்கான முழு முயற்சியை செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதனை எமக்கு தருவானாக என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.